பாடி துதிப்போம் நம் இயேசு ஆண்டவரை, ஓசன்னா பாடி துதிப்போம் நம் இயேசு கர்த்தரையே, அல்லேலூயா பாடி துதிப்போம் நம் இயேசு ஆண்டவரை, ஓசன்னா பாடி துதிப்போம் நம் இயேசு கர்த்தரையே, போற்றுவோம் புகழ்வோம் நாள்தோறும் உம்மையே பாடி துதிப்போம் அல்லேலூயா கீதத்தால், போற்றுவோம் புகழ்வோம் நாள்தோறும் உம்மையே பாடி துதிப்போம் அல்லேலூயா கீதத்தால், அல்லேலூயா பாடி துதிப்போம் நம் இயேசு ஆண்டவரை, ஓசன்னா பாடி துதிப்போம் நம் இயேசு கர்த்தரையே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே,
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 23வது ஞாயிறை நம்முடைய தாய் திருஅவையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை, இயேசுவினுடைய சீடராக எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றது. இயேசுவினுடைய சீடராக இருக்க வேண்டுமெனில் நாம் பல்வேறு விதமான தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும். அவருடைய சிலுவையை நாம் சுமக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நற்செய்தி வாசகத்தில் நமக்கு எடுத்துரைக்கின்றார். சிலுவை என்பதை வெறுமனை நாம் துன்பங்களாக மட்டும் பார்க்காமல், சிலுவை என்பது நம்முடைய கடமைகளாக, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு மாமனராக, ஒரு மாமியாராக, ஒரு குருவானவராக எனக்குரிய கடமை என்ன, எனக்குரிய பொறுப்பு என்ன, அதை நான் சரிவர செய்கின்ற பொழுது நான் இயேசுவை பின்பற்றக்கூடிய நல்ல மனிதனாக, மகனாக, மகளாக இருக்கின்றேன் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை நாம் உணர்வோம். சரியான விதத்தில் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை செயல்படுத்த தேவையான ஆற்றலை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, துயமர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன் மனதோருக்கு அமைதியாகுக, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம், உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே
ஜெபிப்போமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும் அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9:13-18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால்தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை பொழுதுக்கு திரும்பிட செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றே. ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்திடும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும் எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம் நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றியருளும். தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். நீரே எங்கள் புகலிடம்.
இரண்டாம் வாசகம். இனி அவனை நீ அடிமையாக அல்ல உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாகிய இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையிலிருந்தபோது பிள்ளையான ஓனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். விதிமுறைகளை எங்களுக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கானர் செய்தி அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 25-33 வரை. பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களின் பொது காலத்தினுடைய 23 ஞாயிறு இறைவார்த்தை பயிர்விருக்கும் உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இன்றைய நாட்களில் வேளாங்கண்ணிக்கு பயணப்படுகின்ற அநேக பக்தர்களை நாம் காண்கிறோம். வேளாங்கண்ணி மட்டுமல்ல, எங்கெல்லாம் அன்னையினுடைய திருத்தலங்கள் இருக்கிறதோ இந்த நாட்களில் அநேக மக்கள் அந்த ஆலயங்களை, திருத்தலங்களை நோக்கி பயணப்படுகிறார்கள். நாமும் ஒருவேளை திருத்தலத்திற்கு சென்றோம் என சொன்னால் அங்கு சுவர்களில் இந்த வாசகங்களை நாம் பார்க்கலாம், அல்லது ஒளிப்பெருக்கியிலே பின்வருகின்ற வார்த்தைகளை கூட கேட்கலாம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த பக்தர்களே என்கின்ற வார்த்தை நாம் திருத்தலங்களுக்கு செல்கின்ற பொழுதும் ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுதும் நாம் பெரும்பாலும் கேட்கின்ற வார்த்தை. அன்னை மரியாளுக்கு மட்டுமல்ல, தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியானவருக்குமாய் இந்த உலகில் இருக்கிற எல்லா புனிதர்களுக்குமே அநேக மக்கள் பக்தர்களாய் மாறியிருக்கிறார்கள், பக்தர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அவருக்கு சீடராய் இருக்க முடியும் என்பதை எடுத்துரைக்கிறார். அது பக்தர்களாய் வாழ்கின்ற வாழ்க்கை ஒருமுறை, சீடராய் இருப்பதற்கு அழைப்பு கொடுக்கின்ற இயேசு ஒருபுறம். அப்படி என சொன்னால் பக்தன் என்பதும் சீடன் என்பதும் ஒன்றா என்கின்ற தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையில் பக்தனாயிருப்பதும் சீடனாயிருப்பதும் ஒன்றல்ல, அது அடிப்படையிலேயே அநேக மாற்றங்களை கொண்டது. ஒரு பக்தன் எப்படி இருப்பான்? ஒரு பக்தன் என்பவன் கடவுளிடத்தில் பேசுபவன், கடவுளை தன் சார்பாக தனக்காக செயல்பட அழைக்கிறவன், தன்னுடைய திருவுளத்தை கடவுளிடத்திலே சொல்லி கடவுளுடைய ஆசிரை வேண்டுகிறவர், நிறைவேறிய விண்ணப்பங்களுக்காய் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவர். மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என சொன்னால், ஒரு பக்தன் என்பவன் பெறுகின்ற மனநிலையில் எந்நாளும் வாழ்கிறவர் தான் ஒரு பக்தன். ஆனால் ஒரு சீடன் என்பவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுபட்டது. இவர் கடவுளிடத்தில் பேச மாட்டார், மாறாக கடவுள் பேசுகின்ற குரலை கேட்கிறவர். கடவுள் இறங்கி வந்து செயல்பட வேண்டும் என அழைக்கிறவரை விட கடவுளுக்காய் நான் இறங்கி சென்று செயல்பட வேண்டும் என முனைகிறவர். தன்னுடைய திருவுளத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, தன்னுடைய ஆசைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, எதை பேசினால் எதை செய்தால் கடவுளுக்கு பிடிக்கும் என்பதை அறிந்து அதை செயல்படுகிறவர், செயல்படுத்துகிறவர். ஒரு பக்தன் என்பவன் நிறைவேறிய அந்த ஒரு விண்ணப்பத்திற்காய் பொருட்களை காணிக்கையாய் கொடுக்கின்ற பொழுது, ஒரு சீடன் என்பவன் பொருட்களை அல்ல, தன் இரத்தத்தை, ஏன், தன்னையே கடவுளுக்காய் காணிக்கையாய் பலியாக கொடுக்கின்ற மனநிலை கொண்டவன். சுருங்க சொல்ல வேண்டும் என சொன்னால், பெறுகின்ற மனநிலை பக்தனாக இருக்கின்ற பொழுது தருகின்ற மனநிலை கொண்டவன் சீடராய் மாறுகிறார். இதுதான் ஒரு சீடருக்கும் ஒரு பக்தருக்கும் இருக்கின்ற அடிப்படையான ஒரு புரிதல், அடிப்படையான வித்தியாசம். அன்பர்களே, நாம் லூக்கான செய்தி 5 வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தனக்கான முதல் சீடர்களை அழைக்கிறார். அப்படி சீடர்களை அழைக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் லூக்கான செய்தி 6:12 அறிவசனத்துக்கு அப்புறம் தொடர்ந்து படித்தோம்னு சொன்னால், தான் தேர்ந்தெடுத்த அந்த ஒரு சீடர்களுக்குள்ளேயே இன்னும் நிறைய ஒரு நெருங்கிய வட்டத்தை உருவாக்கியவரா, அதிலிருந்தும் ஒரு சிறப்பு சீடர் குழுவை உருவாக்கி அவர்களுக்கு திருத்துதல் பெயர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தன் வாழ்விலே பக்தர்களை தேடி வரவில்லை, அவர் தேடி சென்றது உருவாக்கியது சீடர்கள் குடும்பத்தை தான். இயேசுடைய வாழ்க்கைக்கு பின்னால் பக்தர்கள் அல்ல, மாறாக சீடர்கள் தான் அந்த இயேசுவை சென்று அறிக்கிடுவார்கள் என்கின்ற ஒரு முழுமையான புரிதல் இயேசுவுக்கு இருந்ததால் தான் அவர் சீடர்களை தேடி வந்தார். இன்றைய நாளின் நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், ஒரு பெருந்திரளான கூட்டம் இயேசுவை பின்பற்றி வருகிறது. ஒருவேளை இந்த உலக போக்கிலே இயேசுவும் வாழ்ந்திருந்தால் தனக்கு பின்னால் வருகின்ற இந்த மக்கள் கூட்டம் போதும் என நினைத்திருப்பார். இன்னும் பேராசையோடு இன்னும் அநேக மக்கள் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டிருப்பார். இல்லை என சொன்னால் இயேசு இடத்திலே பார்க்கிறோமே, மாறுங்கள் என் தந்தையின் ஆசை பெற்ற மக்கள் என சொல்லி கவர்ச்சியான வார்த்தைகளை, அவர்களுக்கு பிடிக்கின்ற வார்த்தைகளை சொல்லி அந்த கூட்டம் கலைந்து போகாதபடி பார்த்திருப்பார். அதான் உலகத்தினுடைய வழக்கம். ஒரு தலைவன் அப்படித்தான் செயல்படுவார். ஒரு அரசியல் தலைவர் என சொன்னார், அவருக்கு என சொல்லி கூட்டம் கூட வேண்டும், கூட்டம் கூட கூட அவருக்கான மதிப்பு உயர்கிறது. ஆனால் இயேசு பார்க்கிறோமே, தன்னை பின்தொடர்ந்து வந்த மக்களை பார்த்து நீங்களெல்லாம் எனக்கு சீடராக மாற வேண்டும் என சொன்னால் நீங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிற உறவுகளை விட அதிகமாக என்னை அன்பு செய்ய வேண்டும் என சொல்கிறார். ஆமாம், அன்பிற்குரியவர்களே, தாய் தந்தை, சகோதர சகோதரி, கணவன் மனைவி எல்லாரையும் விட நீங்கள் என்னை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என சொல்கிறார். ஒருவேளை கடவுள் இந்த உறவுகளுக்கு, குடும்பத்திற்கு எதிரானவரா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை. முதல் குடும்பத்தை உருவாக்கியவரே கடவுள் தான். அவர்கள் பாவம் செய்தபொழுது கூட பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆக உறவிற்கோ குடும்பத்திற்கோ எதிரானவர் அல்ல இயேசு கிறிஸ்து. மாறாக அவர் சொல்ல வருகின்ற செய்தி வேறு. இந்த மக்கள் என்னை ஒரு பக்தன் என்ற மனநிலையில் தொடர்கிறார்கள், எதை இவருக்கு பின்னால் சென்றால் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற மனநிலை. ஆனால் இயேசு எதிர்பார்த்ததோ பெருந்திரளான கூட்டம் அல்ல, எளியவர்களாக இருந்தாலும் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவரை பின்பற்றுகின்ற சீடர்களை அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் நீங்கள் எனக்கு சீடனாக இருக்க விரும்பினால் எல்லாரையும் விட என்னை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும், உங்கள் சிலுவைகளை எல்லாம் தூக்கி கொண்டு என்னை பின்தொடர வேண்டும், உங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் என சொல்லுகிறார். ஆக இயேசுவினுடைய அழைப்பாகட்டும், அவர் கொடுத்த அழைப்பாகட்டும் பக்தர்களை நோக்கியது அல்ல, மாறாக சீடர்களை நோக்கிய அந்த ஒரு அழைப்பு. நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு கடந்து வருவோம். இந்த இயேசுவுக்கு நாம் பக்தர்களாக வாழ்கிறோமா அல்லது சீடர்களாக வாழ்கிறோமா? நம்ம ரொம்ப தெளிவாக பிரித்து சொல்லிட முடியாது, நீங்களெல்லாம் இயேசுவின் பக்தர்கள், நீங்களெல்லாம் இயேசுவின் சீடர்கள்னு சொல்லி. ஏனெனில் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் மாறி மாறி சில சமயம் பக்தனாகவும் வாழ்கிறோம், சில சமயம் சீடனாகவும் வாழ்கிறோம். ஆனால் கொடுக்கப்படுகின்ற உயர்ந்த அழைப்பு என்பது ஒரு சீடனாய் வாழ்வதற்கு. அதில் முதலில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பது என்ன தெரியுமா? எப்படி இயேசுவுக்கு ஒருவர் சீடராய் மாற முடியும்? எப்படி ஒரு இயேசுக்கு சீடராக மாற முடியும்? இன்றைக்கு முதல் வாசகத்தில் தலையங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தை அறிந்து கொள்பவர் யார்? இன்றைக்கி அதுதான் நமக்கு கொடுக்குற அழைப்பு. ஒரு பக்தன் என்பவன் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஏன் அறிந்து கொள்ள முடியாது? ஏனெனில் அவர் கடவுளை காணச் செல்கின்ற பொழுதெல்லாம் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதில்லை, முனைப்பு காட்டுவதில்லை, தன்னுடைய திருவுளத்தை கடவுளுக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுள், எனக்கு இது வேணும், இது குறைபடுது, இந்த நலங்களை கொடுங்க, இந்த ஆசிரியை கொடுங்கன்னு சொல்லி முழுக்க முழுக்க இவர் கடவுளிடத்தில் பேசுவார், கடவுளை செயல்பட அழைப்பார். ஆனால் ஒரு சீடன் என்பவன் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்கிறவராய் இருப்பார். ஆக முதலில் கடவுளுக்கோ இயேசுவுக்கோ சீடனாக மாற வேண்டும் என சொன்னால் முதல் மனநிலை கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வது. ஆகவே ரொம்ப தெளிவாக சாலமன் எழுதியிருப்பாரு, யாரெல்லாம் தங்கள் திருவுளத்தை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நிலையற்ற மனிதர்கள். இந்த மண்ணகத்தில் வாழ்வதற்கு தேவையானதை கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள், இங்கு வாழ்கிறார்கள், முடிந்து போகிறார்கள். இறப்போடு அவர்களுடைய வாழ்வு முடிந்து போகிறது. ஒரு பக்தனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனால் ஒரு சீடனுடைய வாழ்வு என்பது உண்மையில் இறப்பில் தான் அது துவங்குகிறது. இன்று வரைக்கும் நாம் நினைவில் வைத்திருப்பது வாழ்ந்து மறித்த கோடான கோடி பக்தர்களை அல்ல, மாறாக அவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சில சீடர்களைத்தான். என சொன்னால் அவர்கள் கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தவர்கள். எப்படி கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிய முடியும்? அதே முதல் வாசகம் முதல்ல சொல்லுது, இந்த மன்னகத்தை பற்றியே உங்களால் புரிஞ்சுக்க முடியலை, உங்களை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் பொருட்களை குறித்து அறிவே கம்மியாக இருக்கிற பொழுது எப்படி ஒரு மனிதன் கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிய முடியும்? முதல் வாசகம் சொல்கிறது, உயர் வானத்திலிருந்து கடவுளுடைய ஆவியும் அவருடைய ஞானமும் யார் மீது பொழியப்படுகிறதோ அவரால் மட்டும்தான் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதிலே முனைப்பு காட்ட முடியும். பக்தன் அல்ல, ஒரு சீடன் மட்டும்தான் கடவுளுடைய ஞானத்தை பெற்றவராய், ஆவியை பெற்றவராய் திருவுள்ளத்தை அறிந்து செயல்பட முடியும். அன்னை மரியாளையும் யோசேப்பையும் இந்த ஒரு நேர்கோட்டில் பொருத்தி பார்த்துடலாம். அவர்களுடைய திருவுள்ளம் வேறவாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் மீட்புக்கான கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள். நான் திருமணம் செய்யாமல் கருத்தரிக்கப் போகிறேன், இது கடவுளுடைய திருவுளம், இது எப்படி நிகழும்? கடவுளுடைய ஆவியும் கடவுளுடைய ஞானமும் அவருக்கு பொருளை கொடுக்கிறது. யோசேப்பை பார்க்கிறோம், எப்படி ஏற்றுக்கொள்வது? கடவுளுடைய ஆவியும் கடவுளுடைய ஞானமும் பதில் சொல்லுகிறது, இது ஆண்டவருடைய ஆவியினால் நிகழ்கிறது. இந்த மகன் வியப்புக்குரியவனாய் இருப்பான். இந்த இருவரையும் பார்க்கிறோமே, ஒரு பக்தர்களாய் வாழ்ந்தார்கள், அவர்கள் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளுகிற பொழுது சீடராய் மாறுகிறார்கள், இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எப்படி சீடராய் மாறுவது என்பதற்கான பதில். கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வர் மட்டுமே சீடராய் மாற முடியும். இரண்டாவது பார்க்கிறோம், அப்படி சீடராய் வாழ்வது என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொண்டிருக்கும்? அது மிக எளிதாக இருக்குமா? இல்லை. ஒரு சீடத்துவ வாழ்வு என்பது அவ்வளவு எளிதான வாழ்க்கை கிடையாது. மிக சுருக்கமாக சொல்லணும்னா, டூ த இம்பாசிபிள், அக்செப்ட் தி அன்அக்செப்டபிள், இதுதான் சீடத்துவ வாழ்க்கை. நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு அழகான ஒரு பேச்சாளர் இருக்காங்க, ஜெயந்தி நடராஜன். சொல்லுவாங்க, ஒரு துறவி என்பது யார்? எல்லாவற்றையும் துறந்தவரா? துறவி இல்லை. தனக்கு பிடிக்காததை கூட, ஏற்றுக்கொள்ள முடியாததை கூட விரும்பி ஏற்றுக்கொள்பவர் தான் துறவி. ஒரு சீடன் என்பவன் அப்படிப்பட்டது தான். பிடிக்காததை விட்டு விலகி வருவதல்ல சீடத்துவ வாழ்வு. பிடிக்காத மனிதர்கள், பிடிக்காத தருணங்கள், பிடிக்காத சோதனைகள் எல்லாவற்றையும் கடவுளுக்காய் ஏற்றுக்கொள்வதில் தான் சீடத்துவ வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதை இரண்டாம் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். பவுல் எழுதுகிறார் பிலமோனுக்கு. அந்த பிலமோன் ஒரு தலைவன், ஒனேசிமு அவருடைய அடிமை. தன் தலைவனை விட்டு ஓடி வந்து விடுகிறார். தலைவனை விட்டு ஓடி வந்த அடிமைக்கு அந்த காலத்தில் என்ன தண்டனை? அவருக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். ஆனால் வந்தவரோ பவுலுடைய அன்பை பெற்றுக்கொள்கிறார், பவுலுடைய மகனாய் மாறுகிறாகவே பவுல் எழுதுகிறார் பிலமோனுக்கு, என் அன்பு பிலமோனே, நான் இவரை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவதற்கு சமம். முகவாட்டத்தோடு அல்ல, வேண்டாம் விருப்போடு கிடையாது. இவரை என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? என் பிள்ளை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும், உன் சகோதரனைப் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் என்கின்ற முறையில், கடவுளுடைய அன்பை சுவைத்து என்கின்ற முறையில் அன்புக்குரியவனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் பிலமோனுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்திருக்கும். ஏனெனில் ஹி இஸ் கால்ட் டு டூ த இம்பாசிபிள், ஹி இஸ் கால்ட் டு அக்செப்ட் தி அன்அக்செப்டபிள். ஆனால் பவுலுடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக பிலமோன் செவிமடுத்திருப்பார். தண்டனைக்கு உரிய அந்த ஒரு உணேசுமை கண்டிப்பாய் பவுலின் மகனாய், பவுலின் இதயத்தை வென்றவனாய், தன் அன்புக்குரிய சகோதரனாய் பிலமோன் ஏற்றுக்கொண்டிருப்பார். அதுதான் சீரத்துவ வாழ்வு. நாம் பழைய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு அழகான ஒரு உதாரணம் இருக்கு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் முழுமையாய் வஞ்சிக்கப்பட்ட ஒரு இளைஞன் தற்போது பார்க்குற எகிப்தில் அவர் உயிரிடத்திலே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னால் 10 சகோதரர்கள் நிற்கிறாங்க. வந்து எண்ணி பாருங்கள் நண்பர்களே, கடவுள் அந்த 10 சகோதரர்களில் ஒருத்தருக்கு கூட தனக்கு முன்னால் இருக்கிறது தன் சகோதரன் சொல்லி உண்மை வெளிப்படுத்தவே கிடையாது. ஒருத்தருக்கு கூட, 10 பேரில் ஒருத்தர் கூட கடவுள் வெளிப்படுத்தலை நமக்கு முன்னால் நிற்கிறது நம்மால் இருக்கப்பட்ட தம்பின்னு சொல்லி. ஆனால் கடவுள் அந்த நேரத்தில் யோசேப்புக்கு அதை வெளிப்படுத்துகிறார். உனக்கு முன்னால் வந்து பணிந்து நிற்கிறவர்கள் உன் சகோதரர்கள்னு சொல்லி. இப்போ யோசேப்புக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கு. தன்னை வஞ்சித்த, தன்னை வியாபாரம் செய்த, தன் தந்தையிடமிருந்து தன் தம்பியிடமிருந்து பிரித்தவர்களை பழி வாங்கி இருக்கலாமே. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு தான் அன்னைக்கு இருந்த சட்டம், அதை நிறைவேற்றி இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு சீடியன் என்ற நிலைக்கு கடந்து போகிறார். கடவுள் உண்மைகள் ஒரு காரியத்தோடு தான் யோசேப்புக்கு அதை வெளிப்படுத்துகிறார். 10 பேருக்கு வெளிப்படுத்தாது. 10 பேருக்கு வெளிப்படுத்தினாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏனெனில் அவர்கள் இறைஞ்சி நிற்கிறாங்க சாப்பாடை. கொடுத்தாதான் வாழ்க்கை. ஆனால் யோசிப்பு அப்படி இல்லை, கொடுக்கலாம வேணாமன்ற முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல இருக்கிற யோசிப்பை பார்க்கிறோமே, அவர் ஒரு சீடனாய் கடந்து போகிறார். என்ன செய்கிறார்? ஹி டிட் தி இம்பாசிபிள், அக்செப்டட் தி அன்அக்செப்டபிள்ஸ். தனக்கு முன்னால் தண்டனைக்குரிய தன் சகோதரர்களை அவர் ஆற தலி முத்தம் கொடுத்து ஏற்றுக்கொள்கிறாரே, அதுதான் ஒரு சீடத்துவ வாழ்க்கை. நம் லூக்கா நற்செய்தி 6:32 வாசிச்சோம்னா ரொம்ப அழகாக எழுதுவார். உங்களை அன்பு செய்கிற மக்களை நீங்களும் அன்பு செஞ்சா அதனால் உங்களுக்கு என்ன பயன்? எதிரிகளும் இப்படி செய்யறது இல்லையா? உங்களுக்கு ஒருத்தவங்க திரும்பி நன்மை செய்வாங்கன்னு தெரிஞ்சே நன்மை செஞ்சா அதனால உங்களுக்கு என்ன பயன்? உங்களை, உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள். திருப்பி கொடுப்பதால் யார் ஒருவருக்கு திருப்பி கொடுக்க வாய்ப்பு இல்லையோ, நான் உதவி செய்கிறேன், அவரால் கண்டிப்பாக எனக்கு திருப்பி செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு செய்றீங்களா? செய்யுங்க. அந்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார். ஒரு சீடத்துவ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டது தான். அதுதான் புனித பெர்னதத்துடைய வாழ்க்கையிலே வாசிக்கிறோம். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, துன்பத்தை அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நம் ஆண்டவர் அவருடைய நண்பர்களுக்கு முட்களால் ஆன கிரீடத்தை கொடுக்கிறார். ஒரு சீடனுக்கு துன்பம் நிச்சயம். ஆனால் அவர் சொல்வதை பாருங்க, துன்பத்தை அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். தாம் அன்பு செய்கிற நண்பர்களுக்கு கடவுள் கிரீடத்தை கொடுக்கிறார். அது முட்களால் ஆனதான். அவர் தொடர்ந்து சொல்லுவார், ஒரு கிரீடத்தை அணிந்து கொண்டிருக்கிற இளவரசியை விட நான் என் படுக்கையிலே இந்த முட்களால் ஆன சிலுவையை தாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து நான் வாசிச்சோம்னா இப்படி ரீட்டாவும் சொல்லுவாங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம் தலையில் உம்மை குத்தி கொண்டிருக்கிற அந்த முட்களிலிருந்து எனக்கு ஒன்னே ஒன்னையாவது கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ரீதத்துவ வாழ்க்கை அப்படிப்பட்டது. எல்லாமே பிடிச்சதாக இருக்காது, விரும்பினதாக இருக்காது. ஆனால் அதை கடவுளுடைய திருவுளத்திற்காக ஏற்றுக்கொள்வது, அதுதான் ஸ்ரீதத்துவ வாழ்வு. ஆக திருவுளத்தை அறிகிற பொழுது உன் திடராய் மாறுகிறான். அப்படி மாறிய பொழுது வருகின்ற துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர் சீடராய் வாழுகிறார்னு சொன்னால், அடுத்து மிக முக்கியமானது, எப்போ நம்ம சீடர்களாய் மாறணும்? அது உண்மைதான். எப்போ மாற வேண்டும்? சீடராய் மாறுவது என்பது நாளைக்கு கடைசி காலத்தில் வாழ்க்கை முடிகிறப்ப எல்லாமே வாழ்க்கையெல்லாம் ஆடிப்பாடி ஓடி முடிஞ்சதுக்கப்புறமா ஓஞ்சி போனதுக்கப்புறமா கிடையாது. இன்றைக்கு திருப்பாடலில் மிக அழகான வார்த்தைகளை சங்கீதாசிரியர் சொல்லுவார். என்ன சொல்கிறார்னா, எங்கள் வாழ்நாட்களை எங்களுக்கு கண்ணிக்க கற்றுத்தாருன்னு சொல்லுவார். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. எங்கள் வாழ்நாட்களை கணிக்க கற்றுத்தாரும் எந்த மனிதனால் சொல்ல முடியும்? நான் 20 ஆண்டுகள் இருப்பேன், 30 ஆண்டுகள் இருப்பேன், 40 ஆண்டுகள் இருப்பேன். அதில் 20 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் பக்தனாய் வெறும் கோயிலுக்கு போக வருவேன், என் கடமைகளை செய்வேன். கடைசி 10 ஆண்டுகள் நான் சீடனாய் மாறுவேன். சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நாளைக்கு அல்ல, அடுத்த நொடி என்ன நடக்க போகுது யாருக்குமே தெரியாது. அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு சங்கீதத்தில் படித்தோம்னா ரொம்ப தெளிவாக சொல்வார், மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கிறீர், மானிதரை மீண்டும் புழுதியாக என்கின்றீர். வெள்ளமிட மானிதரை வாடிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தலும் புல்லுக்கு ஒப்பாவர், காலையில் தளிர்த்து பூத்து குழும்பும், மாலையிலோ அது வாடி காய்ந்து போகும். ஒரு மனிதனுடைய வாழ்நாட்களை கணிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் எப்போது நாம் கடவுளுக்கு கிறிஸ்துவுக்கு சீடனாய் மாறப்போகிறோம்? அதே வார்த்தை சொல்லுகிறது, இன்றே மாற வேண்டும். தள்ளி போடுதல் அல்ல, ஒருவர் இன்றே மாற வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். சீடத்துவ வாழ்க்கை என்பது துன்பங்கள் நிறைந்தது தான். உண்மையில் அதை வாழ்கிற மக்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் இன்றே மனமோந்து ஏற்றுக்கொண்டோம் என சொன்னால் கண்டிப்பாக சொல்லுகிறாரே, நமக்கான கைமார் நிறைவானதாக விண்ணகத்தில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு முறையும் நாம் வாழ்கிற பொழுதும் அனுபவிக்கின்ற பிரச்சனைகளை தான் நற்செய்தியில் அவரே மிக தெளிவாக சொல்லுகிறார். சிலுவைகள், உங்கள் சிலுவைகளை தூக்கி கொண்டு எனக்கு பின்னால் வாருங்கள். ஒரு பக்தன் சிலுவைகளை தூக்க மாட்டாங்க. ஏன்? ஒரு பக்தன் தன் சிலுவைகளை எல்லாம் இயேசுவின் மேல் வச்சிருவாரு. ஆண்டவரே எனக்காக சுமைகளை சுமந்துக்கோங்க, எனக்கு இளைப்பாறுதல் தாருங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு சீடன் என்பவன் இயேசு அவர் மீது சுமத்தி இருக்கிற சிலுவைகளை எல்லாம் அவருக்காய் தன் மீது சுமந்து கொள்கிறார். பார்த்தீங்களா, அதுதான் சீடத்துவ வாழ்க்கை. ஆக இன்றே சீடராய் மாற முடிவெடுப்போம். அவர் திருவுளத்தை அறிந்து கொள்வோம். அந்த சீடத்துவ வாழ்க்கையில் வருகின்ற எல்லா துன்பங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். நற்செய்தியில் மிக அழகான ரெண்டு ஒரு எடுத்துக்காட்டுகள் இருக்கும். ஒரு வீடு கட்டுகிற மனிதன், ஒரு போருக்கு சொல்லுகிற மனிதன். இந்த ரெண்டு காரியத்தையும் களத்தில் போய் நம்ம முடிவு செய்ய முடியாது. எல்லாத்தையும் கூட்டு வச்சுட்டு வாங்க குழி தோண்டுவோம், இல்லை. ஒரு வீடு கட்டணுமா, எங்கே கட்டப்போகிறேன், என்ன விலை, என்ன டிசைன், எத்தனை நாள் முடிக்கணும், திட்டமிடுகிறோம். ஒரு போருக்கு செல்கிற பொழுது என் எதிரி யார், அவன் படை எவ்வளவு பெரியது, என்னென்ன கருவிகள் எடுத்திருக்கிறான், என்னுடைய படை எவ்வளவு, நான் எவ்வளவு நாள் தாக்குப்பிடிக்க முடியும், எப்படி வெற்றி பெற முடியும், என்ன வியூகத்தெல்லாம் அமைக்க வேண்டும். ரெண்டு காரியங்களுக்கும் திட்டமிடுதல் முக்கியம். இயேசுடைய சீடராய் மாறுதல் என்பது சும்மா கூட்டத்துக்கு பின்னாடி போகிறது கிடையாது, திட்டமிட வேண்டும். நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதனால் வரை ஆலயத்திற்கு செல்கிற, ஆலயத்திற்கு ஏதோ முடிந்தது செய்கிற, ஆனால் கடவுளிடத்திலிருந்து நிறைய எதிர்பார்க்கிற பக்தனாய் வாழ்கிறேனாம், அல்லது நான் சீடனாய் மாறி இருக்கிறேனா. திட்டமிடுவோம். வாழ்க்கை திட்டம், உறுதியில்லாத வாழ்க்கை, நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, எப்பொழுது முடிஞ்சு போகும்னு தெரியாது. ஆனால் வாழ்கிற வரை, கடைசி நொடிப்பொழுது வரை சீடனாய் வாழ்ந்தேன் என்ற பெருமையில் நான் மறிக்க வேண்டும் என திட்டமிட்டோம் என்று சொன்னால் கடவுள் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட வரத்தை இத்திருப்பலி நமக்கு நிறைவாய் தருவதாக. ஆமேன்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம், இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறே, உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா, கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு க கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருளிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருளிலை ஒன்றே மேலானது.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய இதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாக மடிமன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் துயமறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் மானதே.
ஆண்டவரே, துயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடம் இன்னேறி வந்து விண்ணக கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெருந்துரலோடும் நாங்கள் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களாடவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிணத்துயமெடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.